மத்திய அரசு எத்தனை இணையதளங்களை தடை செய்திருக்கிறது? என்ன காரணம் சொல்லி இதை இந்த தடையை கொண்டு வந்திருப்பதாக நீங்கள் அறிகிறீர்கள்?
32 தளங்களுக்கு தடை விதிப்பதாக செய்திகள் அறிவிக்கின்றன. அவை பெரும்பாலும் தகவல் உரிமை சட்டம் 66A செக்ஷன் 66A அதில் இருக்கும் 12 விதிப்படி இந்த தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் இந்திய நாட்டுக்கு எதிரான செயல்பாடுகள், இவற்றை ஆதரிக்கும் செய்திகள் அல்லது அது போன்ற செய்திகளை தடுப்பதற்கான உரிமை அந்த அடிப்படையில் தடை செய்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. சில இடங்கள் மிகவும் குறிப்பாகவே வந்து தீவிரவாத எதிர்ப்பு அணி, அந்த அணியின் பரிந்துரையின் பேரில் குறிப்பாக சிரியாவில் இருக்கும் இஸ்லாமிக் ஸ்டேட் அந்த இயக்கத்தின் ஏதோ ஒரு செயலை தடுப்பதற்காக இந்த செயலை மேற்கொண்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது அதிகாரபூர்வமான செய்தி அல்ல, இது நானும் செய்தித்தாளிடம் தான் பார்க்கிறேன்.
நீங்கள் குறிப்பிடும் தகவல் என்பது பாஜகவை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட தலைவர் ட்விட்டர் அக்கவுண்ட்ல சொல்லியிருக்கிற தகவலை நீங்க சொல்றீங்க. அரசு தரப்பிலிருந்து இது குறித்து இன்ன காரணங்களுக்காக தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று முறையான அறிவிப்பு எதுவும் வெளியிடப்பட்டிருக்கிறதா?
அது இதுவரைக்கும் செய்ததாக தெரியவில்லை. ஆனால் அவர்கள் சொல்வது என்னவென்றால், அவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அதன்படி செக்ஷன் 69A அந்த உரிமைப்படி இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறோம் என்று அவர்கள் யாரோ ஒருவருக்கு அனுப்பிய அந்த ஆணையின் படியை சென்டர் ஃபார் இன்டர்நெட் அண்ட் சொசைட்டி இன் பெங்களூர் அவர்கள் இதை தெரிவித்திருக்கிறார்கள். அதன் மூலம்தான் இந்த செய்தி கூட தெரிய வந்திருக்கிறது. இது எல்லா இணையதள மேற்பார்வையாளர்கள் உடனுக்குடன் செய்திருக்க முடியாது. இது ஜனவரி 1st, அதனால் அவர்களுக்கு எத்தனை ஆட்கள் காத்திருப்பார்கள் என்று தெரியாது. இது இப்போதைக்கு சில நிறுவனங்கள் இதை தடை செய்வதாக செய்துவிட்டதாக அறிகிறேன். பல நிறுவனங்களில் இன்னும் இந்த இணைப்புகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த வரும் வாரத்தில் இதனுடைய தாக்கம் பலருக்கு தெரிய வரும்.
இதில் தொழில்நுட்ப வல்லுநராக நீங்களாகட்டும், மற்றும் இணையத்தின் கருத்து சுதந்திரம் கருத்துரிமைக்காக போராடும் அமைப்புகளாகட்டும், இதை விமர்சிப்பதற்கு என்ன காரணம்? அரசின் இந்த முடிவை விமர்சிப்பதற்கு என்ன காரணம்?
ஏனென்றால் கிட்டத்தட்ட அவர்கள் இணையத்தையே தடை செய்து விட்டார்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் இணையத்தின் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு அதன் ஆவண கலரி archive.org என்று அன்பாக அழைக்கப்படும் அந்த அமைப்பு கிட்டத்தட்ட 1996 இருந்து இன்று வரை இன்டர்நெட்டில் இருக்கும் எல்லா தளங்களையும், வெளியிலே நம்ம பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய எல்லா தளங்களையும் அது பேக்கப் செய்து வந்திருக்கிறது. அதில் வே பேக் மெஷின் என்ற ஒரு அமைப்பின் மூலம் நாம் 1997 ஒரு இணையதளம் இருந்திருந்தால் அதை போய் பார்க்கலாம். இணையத்தில் எதுவுமே அழியாமல் காப்பதற்கு இது உதவி செய்கிறது. அது மட்டுமல்ல, பல லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட ஒரு 20-30 லட்சம் நூல்களை அது வலையில் ஏற்றி வைக்கும். முழு நூல்களை, பழைய நூல்களை வலையில் ஏற்றி வைத்திருக்கிறது. இதில் 1000+ தமிழ் நூல்களும் உள்ளடக்கம். இது வலையில் ஏற்று வைத்து அந்த முயற்சி உலகில் பல நூலகங்கள், டிஜிட்டல் லைப்ரரி என்று சொல்லக்கூடிய பல நூலகங்கள் வலையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலும் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா என்ற ஒரு அமைப்பு, அது அரசு சார்ந்த அமைப்பு, அதை செய்து கொண்டிருக்கிறது. இந்த டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியாவில் இருக்கும் புத்தகத்தின் தரத்தையும் இந்த archive.org-இல் இருக்கும் புத்தகங்களின் தரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, இது பல இந்திய நூல்களை archive.org-ம் வைத்திருக்கிறது, DLI-யும் வைத்திருக்கிறது. DLI-யில் இருக்கும் புத்தகங்களை படிக்கவே முடியாது. இந்த புத்தகம் அழிந்து போய்விட்டால் DLI-யில் இருக்கும் அந்த டிஜிட்டல் காப்பியை வைத்து நம்மளால் ஒன்றும் படிக்க முடியாது. ஆனால் archive.org-ல் இருப்பது மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள். இப்படி 1000+ சொல்லப்போன பல லட்சக்கணக்கான நூல்களை, தமிழ் நூல்களையும் சம்ஸ்கிருத நூல்களையும் இந்திய நூல்களையும் அவர்கள் வலையில் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். இதை மூடுவதால் அரசாங்கத்துக்கு என்ன பயன் என்று புரியவில்லை. இதை தடை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர் ஏதோ ஒரு சில ஆவணங்களை மட்டும் தடுப்பதற்காக முயன்றிருக்கலாம். நீங்கள் ஒரு சில நூல்களை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நூலகத்தையே மூட மாட்டீர்கள். ஆனால் அதைத்தான் இந்த அரசு செய்திருக்கிறது. இது archive.org என்பது பொதுவாக அறிவு பற்றி, கருத்துரிமை பற்றி மிகவும் பற்றுள்ளவர்கள் இதை பற்றி கோபம் கொள்ளலாம். ஆனால் தொழில்நுட்ப வல்லுநருக்கு மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், GitHub என்ற ஒரு தளத்தை தடை செய்திருக்கிறார்கள். நாம் இந்தியாவில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றால் உலகம் ஒரு செயலை எப்படி செய்கிறது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த GitHub என்பதில் உலகில் இருக்கும் பல கணி வல்லுநர்கள், புரோகிராமர்ஸ் சேர்ந்து பல திட்டங்களை உருவாக்கி அதற்கான மூல நிரல்களை, சோர்ஸ் கோடுகளை உருவாக்கி பகிர்ந்து கொள்கிறார்கள். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஓபன் சோர்ஸ் என்று அழைக்கும் மூல நிறுவன அந்த நிரல்கள் எல்லாமே அதில் இருக்கிறது. இதில் sourceforge.net என்ற ஒரு தளம், அதுவும் முக்கியமான தளம். கிட்ஹப் என்றது மிக மிக முக்கியமான தளம். இந்த இரண்டு தளங்களையும் முழுக்க முழுக்க தடை செய்திருக்கிறது இந்த ஆணையில். இது இந்த வாரம் இன்று விடுமுறை நாள் முடிந்து நாளைக்கு வேலைக்கு வரக்கூடிய நிறுவனங்கள் பலவற்றில் இது மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி.
இது தவிர பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் சில இணையதளங்களும் இதில் அடங்கும் என்று கூறப்படுகிறது. அந்த மாதிரி பொதுமக்கள் அன்றாட பாவனைக்கு பயன்படுத்தும் இணையதளங்களும் இதில் தடை செய்யப்பட்டிருக்கிறதா இந்த உத்தரவின் மூலம்?
ஆமா, விமியோ யூடியூப் என்பதற்கு இணையான விமியோ என்ற தளம், அதில் வீடியோக்கள் நிறைய இருக்கும். பொதுமக்கள் இதில் நிறைய வீடியோக்களை பகிர்ந்து கொள்வார்கள். பல திரைப்பட காட்சிகள் அல்லது தொலைக்காட்சி பதிவுகள் இவையெல்லாம் அதில் இருக்கும். நான் அடிக்கடி இதை ஃபேஸ்புக்கிலும் பார்ப்பதுண்டு. அதையும் தடை செய்திருக்கிறார்கள். அந்த தடை பொதுமக்களை உடனடியாக பாதிக்க தொடங்கும் என்று நான் கருதுகிறேன். இம்கூர், டெய்லி மோஷன் அண்ட் பேஸ்பின், இது போல இதெல்லாம் உலகத்தில் மிகப்பெரிய புகழ்பெற்ற தளங்கள். அவை அனைத்தையுமே இவர்கள் தடை செய்திருக்கிறார்கள்.
நீங்கள் ஒரு இணைய சுதந்திரம் மற்றும் தொழில்நுட்ப சுதந்திரம் மற்றும் அன்றாட பொதுமக்கள் பாவனை என்கிற மூன்று கண்ணோட்டத்திலும் உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள். அதே சமயத்தில் ஒரு அரசு என்பது தீவிரவாதத்திற்கு எதிரான முயற்சிகளை எடுப்பதில் இது போன்ற முயற்சிகளில் மற்ற நாட்டு அரசாங்கங்களும் ஈடுபடுத்தானே செய்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது இந்திய அரசை மட்டும் இதில் நீங்கள் எப்படி குறை கூற முடியும்?
இந்திய அரசை மட்டும் குறை கூறுவதில் அர்த்தமில்லை, அது உண்மைதான். ஆனால் இதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. முதலில் சொல்கிறேன், உண்மையிலேயே தீவிரவாதிகள் இதை பயன்படுத்துகிறார்கள் என்றால் இதை தடை செய்வது முட்டாள்தனம். தீவிரவாதிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை உளவு பார்ப்பதற்கு இது அரசுக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடியது. இது இவையெல்லாம் சுதந்திரமாக எங்கே யார் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்கக்கூடிய தளங்கள். இவை எவையும் ஒருவர் தனியார் தளங்கள் இல்லை. இப்படி தடை செய்வதால் தீவிரவாதிகளை தடுக்க முடியாது. தீவிரவாதிகள் அவர்கள் தமக்குள்ளே ஒரு குழுக்களை அமைத்து வந்து அதை என்கிரிப்ட் செய்து அவர்கள் தமக்குள்ளே பரிமாறிக்கொள்ளக்கூடும். அப்படி செய்யும் போது அரசால் இதை கண்டுபிடிக்க கூட முடியாது. ஆனால் இதை இந்த தடை செய்வது பொதுமக்களுக்குத்தான் இடைஞ்சலாக இருக்குமே ஒழிய அரசுக்கு எந்த விதத்திலும் உதவியாக இருக்கப் போவதில்லை. முக்கியமாக இந்த தீவிரவாத எதிர்ப்பில் மிக கடுமையாக ஈடுபட்டு வந்திருக்கும் அமெரிக்க அரசு இந்த தளங்களை தடை செய்யவில்லை என்பது முக்கியமானது. அவர்கள் இது போன்ற தீவிரவாத அமைப்புகள் மீது மிக ஆர்வமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தடை செய்யவில்லை, ஆனால் இந்திய அரசு மட்டும் தடை செய்கிறது. இதற்கு என்ன பொருள்?
அப்படியானால் இந்திய அரசு, அதனுடைய தொழில்நுட்ப பிரிவு, அதனுடைய தொழில்நுட்ப ஆலோசகர்கள் என்பவர்கள் நீங்கள் குறிப்பிடும் இந்த அசௌகரியங்கள், இந்த சாதக பாதகங்களை அலசி ஆராயும் அளவுக்கு திறமை அல்லாதவர்களாக இந்த இப்படியான ஒரு பாரிய முடிவை எடுக்கும் நிலையில் இந்தியாவில் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்?
இல்லை, இதில் என்ன நினைக்கிறேன் என்றால், இது போன்ற தளங்களை கண்காணிப்பவர்களுக்கு இந்த தொழில்நுட்ப நுணுக்கங்கள் நன்றாக தெரியும். இந்தியாவின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மிகச்சிறந்தவர்கள். உலகில் உள்ள எந்த வல்லுநர்களைப் போலவே இங்கு மிக மிக சிறந்த வல்லுநர்கள் அரசுக்கும் வேலை செய்கிறார்கள். ஆனால் இது போன்ற தடை விதிப்பவர்கள் ஏதோ ஒரு சிறிய அமைப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இவர்களுக்கு எப்படி இவர்களை கண்காணிப்பது என்பது தெரியாது. இவர்களை தெரிந்ததெல்லாம் ஏதோ ஒன்று இருக்கிறது, இதை தடை செய்ய வேண்டும். அப்படித்தான் அவர்களுக்கு போலீஸ் அதிகாரம் செய்து பழக்கம். அவர்கள் இணையம் எப்படி இயங்குகிறது என்பது அவர்களுக்கு அவ்வளவா தெரிந்திருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு இணையதளத்தை நீங்கள் இணையம் என்ற ஒரு அமைப்பையே அவர்கள் முதல் முதலில் வடிவமைத்த போதே இதை எப்படியும் தடுக்க முடியாத அளவுக்கு இயங்க வேண்டும் என்பதைத்தான் ஒரு குறிக்கோளாக வைத்திருந்தார்கள். எப்படி தண்ணீர் ஒரு குறுக்கே எதை வைத்தாலும் அதை சுற்றி சென்று விடுமோ, அதே போல தகவலும் எந்த தடை வைத்தாலும் அதை சுற்றி சென்றுவிடும். இதை தடுப்பதற்காக ஃபயர்வால்களை வைக்கலாம். அப்படியும் அதையும் மீறி செல்லக்கூடிய ஆற்றல் இந்த இணையத்தினுடைய தொழில்நுட்பத்தில் உள்ளது. ஒரே ஒரு தளத்தை நீங்கள் தடை செய்தீர்கள் என்றால் அதனுடைய மிரர் தளங்கள் இருக்கும், கண்ணாடி தளங்கள் எங்கேயாவது வைத்திருப்பார்கள், அதையும் தடை செய்யப்போர்கள். இப்ப ஒரே சமயத்தில் பல்லாயிரக்கணக்கான தளங்கள் தோன்றும், அல்லது அவற்றை உங்கள் கண்ணுக்கு தெரியாத இடத்தில் ஒழித்து வைத்திருப்பார்கள். இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கும் வல்லமை உடையது இணையம். அதனால் இணையத்தில் எதையும் தடை செய்வது என்பது வெற்றி பெறக்கூடிய ஒரு செய்தியே அல்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு திறந்த தளத்தில் நீங்கள் யாரையாவது கண்காணிக்க வேண்டும் என்றால் இது அரசுக்கு மிக மிக எளிய செயல். அதனால் இதை தடை செய்வதால் அரசுக்கு என்ன லாபம் என்பது எனக்கு சுத்தமாக புரியவில்லை. இதை தடை செய்ய ஆணையிட்டிருப்பவர்களுக்கு இணையத்தின் தொழில்நுட்பம் புரியவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது.
அப்படியானால் நீங்கள் குறிப்பிடும் அந்த தொழில்நுட்ப வல்லமை பெற்று அரசுக்கு வேலை செய்பவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இதற்கு இது போன்ற முடிவுகளை தடுக்கும் நிலையில் அவர்கள் இல்லையா?
இந்த தொழில்நுட்பம் தெரிந்த வல்லுநர்கள், இவர்களை கண்காணிக்கும் வல்லுநர்கள், யார் என்று மற்றவர்களை தெரியாத ஒரு நிலையில் இயங்கக்கூடும் என்று நினைக்கிறேன். அப்படி ஒரு அமைப்பை நான் அமைத்தால் அப்படித்தான் செய்வேன். நான் இது போன்ற தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் அல்லது தீவிரவாத இயக்கங்கள் இந்த ஆவணங்களை யாராவது படிக்கிறார்கள் என்றால் அவர்களை நான் கண்காணிக்க முயலும் போது நான் யாரிடமும் நான் தான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று விளம்பரம் செய்ய மாட்டேன். அது போல இந்த இதைதான் அமெரிக்க அரசும் அல்லது பல அரசுகளும் இதை போல செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் கண்காணிக்கிறார்கள் என்பது மற்ற அரசு அமைப்புகளுக்கே தெரியாது. அதனால் அவர்களே இந்த ஆணையை பிறப்பித்தவர்களிடம் கூப்பிட்டு இப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லப்போவது இல்லை. ஆனால் அதற்கான அந்த செய்தியை எப்படியாவது அவர்களுக்கு தெரிவித்து விடுவார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். அப்படி அவர்கள் செய்யாவிட்டாலும் அடுத்த வாரம் பலர் இது பற்றி கூக்குரலிடப் போகிறார்கள். கிட்ஹப்பை தடை செய்ததால் இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்குத்தான் மிகுந்த இடர்பாடு. அதனால் கண்டிப்பாக பல நிறுவனங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். அப்பொழுது அதை அவர்கள் தடை செய்வதை நிறுத்த வேண்டும். archive.org, Vimeo இது போன்ற தளங்களை தடை செய்தால் பொதுமக்களுக்கும் இடைஞ்சல்கள். அவர்கள் கண்டிப்பாக அதை பற்றி கூக்குரல் இடுவார்கள். உடனடியாக அரசு ஏதாவது செய்ய வேண்டும். இவற்றை நிரந்தரமாக தடை செய்தால் இந்தியாவில் இணையத்தை கிட்டத்தட்ட தடை செய்வது போலத்தான் ஆகும். அதனால் அப்படி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை.
நீங்கள் மேற்குலகிலும் பணியாற்றியிருக்கிறீர்கள், கீழே தேசங்களிலும் பணியாற்றியிருக்கிறீர்கள். இணையத்தை கையாள்வதில், கண்காணிப்பதில் அல்லது அதை நடத்தி செல்வதில் மேற்குலகம் ஒரு வித முதிர்ச்சியான அணுகுமுறையை கையாண்டு கொண்டிருக்கிறது, அரசுகளாகட்டும் நிறுவனங்களாகட்டும். ஆனால் சீனா, இந்தியா போன்ற கீழே தேச நாடுகளுக்கு அதை கையாள்வதில், அதை எப்படி கையாள வேண்டும் என்கிற அடிப்படை புரிதலே இன்னமும் ஏற்படவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனம் சரின்னு நினைக்கிறீங்களா?
நிச்சயமாக. இது கிட்டத்தட்ட சீனாவை பற்றி நான் குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா மேற்கொள்ளும் பல சட்டங்கள் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது வந்த சட்டங்களின் அடிப்படையில் தான் இருக்கின்றன. அந்த சட்டங்கள் முழுவதும் ஒரு ஆதிக்க சட்டங்கள் தான். இவை ஒரு சுதந்திரமான மக்களுக்கு சுதந்திரமான உரிமைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சட்டங்கள் இல்லை. எப்படியாவது இவற்றை தடை செய்ய வேண்டும். புத்தகம் அரசுக்கு பிடிக்கவில்லையா அதை தடை செய்ய வேண்டும், சினிமா பிடிக்கவில்லையா தடை செய்ய வேண்டும். இப்படி சென்சார் செய்யும் பழக்கமே நாம் ஆங்கிலேயரிடம் என்று ஒரு சொத்தாக பெற்றிருக்கோம், அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இது பொருத்தமற்றது. ஆனால் மேலை நாடுகளில் உரிமைகள் மக்களுக்கு என்பதில் அவர்கள் மிகவும் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அப்படி அரசு தடை செய்தாலும் அதற்கான எதிர்ப்பு மிகவும் கடுமையாக இருக்கும். அந்த மாதிரியான எதிர்ப்புகள் பொதுவாக இந்தியாவில் இல்லை. ஏனென்றால் இங்கு உரிமைகள் என்பது அரசு உங்களுக்கு கொடுப்பது என்பது மக்களாலே நம்பப்படுகிறது. அமெரிக்காவில் அப்படி இல்லை. உரிமை என்பது மக்களுக்கு இயல்பாக இருப்பது, அதை தடை செய்யும் உரிமை அரசுக்கு இல்லை என்பது அங்கே ஆழமாக மக்களிடம் பண்பாட்டில் ஊறிய ஒன்று.